எனது அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று வணக்கத்திற்குரிய நாள். சுயநல இன்பங்களை துறந்து பொதுநல இலக்கியத்திற்காக போராடி வாழ்ந்து அந்த சத்திய இலக்கியத்திற்காக சாவை தழுவிய உத்தமர்களை நாம் நினைவு கூறும் புனித நாள். இன்றைய நன்னாளில் அந்த மகத்தான மனித பிறவிகளின் நினைவாக நாம் ஏற்றும் தீபங்களில், அந்த அக்னி நாக்குகளின் அபூர்வ நடனத்தில், நமது மாவீரர்களின் சுதந்திரத்தாக அணையாத சுடராக ஒளிவிட்டு எரிவதை நாம் நமது நெஞ்சில் நினைவு கொள்வோமாக. சத்தியம் மீது கட்டப்பட்ட இலக்கியத்திற்காக மடிபவர்கள் என்றுமே சாவதில்லை. அவர்கள் ஒவ்வொருவருமே தனி மனித சரித்திரங்களாக என்றும் வாழ்வார்கள். மாவீரர்களே, உங்களது ஒப்பற்ற தியாக வரலாறுகளின் ஒன்றிணைப்பாகவே எமது தேசத்தின் வீர விடுதலை காவியம் படைக்கப்படுகிறது. எமது விடுதலை இயக்கத்தின் முதலாவது மாவீரன் எனது பிரியமான தோழன் சத்யநாதன். எனது மடியில் உயிர் நீத்து இன்றுடன் 23 ஆண்டுகளாக காலநதி ஓடிவிட்டது. இந்த கால நிகழ்ச்சியில் கட்டவிழ்ந்த போராட்ட வரலாற்றில் 17,903 மாவீரன் தேச விடுதலைக்காக களமாடி விழுந்திருக்கிறார்கள். இந்த பெருந்தொகை போராளிகளை விட பல மடங்கு தொகையில் பொதுமக்களும் எதிரியால் கொண்டுளிக்கப்பட்டுள்ளார்கள். ஒட்டு மொத்தத்தில் நமது தேசத்தின் விடுதலைக்காக நாம் கொடுத்த உயிர்ப்பலி மிக பெரியது, அளப்பெரியது. தமிழீழ தேசத்தின் விடுதலைக்காக தமிழ் மக்கள் புரிந்துள்ள மாபெரும் தியாகத்தை, அதன் ஆன்மீக மகத்துவத்தை, அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை சிங்கள தேசம் மட்டுமன்றி சர்வதேச சமூகம் உணர்ந்து கொள்ளாதது நமக்கு ஏமாற்றத்தையும் வேதனையையும் தருகிறது. அன்றும் சரி, இன்றும் சரி, தமிழரின் உணர்வுகளை, அவர்களது வாழ்நிலை அவலங்களை, அவர்களது தேசிய அபிலாசைகளை சிங்கள பெரும்பான்மையினம் புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள எத்தனைக்கவும் இல்லை. புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அறிவுத்திறனும் ஆன்மபக்குவமும் அவர்களிடம் இருப்பதாகவும் தெரியவில்லை. சிங்கள தேசம் இன்னும் மகாவம்ச மன உலகில், அந்த புராண கருத்துலகில் புதைந்து போய் கிடக்கிறது. இலங்கை தீவானது தேரவாத பௌத்தத்தின் தெய்வீக கொடை என்றும், சிங்கள இனத்திற்கே உரித்தான சொத்துடைமை என்றும் மகாவம்சம் திரித்துவிட்ட புனை கதையில் சிங்கள மக்கள் இன்னும் சிக்குண்டு கிடக்கிறார்கள். அடிமனதில் ஆழமாக உழைந்து அசைவற்றதாக இறுகி போன இந்த புராண கருத்து நிலையிலிருந்து சிங்கள தேசம் விடுபடப் போவதில்லை. இந்த கருத்தியல் குருட்டுத்தனத்தால் இலங்கை தீவின் உண்மை வரலாற்றையும் அங்கு நிலவும் சமுதாய மெய் நிலைகளையும் சிங்கள மக்களாலும் அவ்வளவு அரசியல் மத தலைமைகளாலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இலங்கை தீவின் வடகிழக்கு மாநிலத்தை தாயக தேசமாக கொண்டு தமிழீழ மக்கள் என்ற வரலாற்று ஒரு இனம் இருப்பதையும், அவர்கள் ஒரு தனித்துவ தேசமாக வாழ்ந்து வருவதையும், அவர்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமைகள் சுதந்திரங்கள் உள்ளன என்பதையும் சிங்களவரால் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. தமிழரது இருப்பு நிறைவேற்றிய உண்மையை கிரகித்து அவர்களது அரசியல் அபிலாசைகளை புரிந்து கொள்ள சிங்கள தேசம் மறுத்து வருவதாலேயே தமிழ் மக்களது தேசிய இனப்பிரச்சினை தீர்வின்றி முடிவின்றி சிக்கலடைந்து ஈடுபட்டு வருகிறது. சிங்கள மக்களின் மகாவம்ச மனவமைப்பில், அவர்களது சமூக பிரஜையில், அவர்களது அரசியல் கருத்துலகில் அடிப்படையான மாற்றம் நிகழும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. சிங்கள பௌத்த மேலாண்மைவாதத்தின் வீச்சும் பலமும் தணிந்து போகவில்லை. மாறாக அது புதிய புதிய வடிவங்களை எடுத்து புத்துயிர் பெற்று வருகிறது. தென்னிலங்கை அரசியல் களத்தில் அதன் ஆதிக்கம் மேலோங்கி வருகிறது. இப்படியான புறநிலையில் தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு சிங்கள தேசத்திலிருந்து ஒரு நீதியான நியாயமான தீர்வு கிட்டும் என அன்றும் சரி, இன்றும் சரி நாம் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. எமக்கே உரித்தான எமது அடிப்படை உரிமைகளை நாமவே போராடி வென்றெடுக்க வேண்டுமே தவிர, சிங்கள அரசியல்வாதிகளின் காரணியத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என நாம் ஒன்றுமே கருதியதில்லை. இதுவே அன்றும் இன்றும் எமது விடுதலை இயக்கத்தின் உறுதியான இலட்சியமாக இருந்து வருகிறது. சிங்கள அரசியல் தலைமைகளிடம் இருந்து நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து எமது உரிமைகளை நாமவே போராடி வென்றெடுக்க வேண்டும் என உறுதி கொண்டிருந்த போதும் தவிர்க்க முடியாத வரலாற்று சூழ்நிலைகள் காரணமாக சிங்கள அரசுடன் சமாதான பேச்சுக்களில் பங்கு பெற்ற நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். பிரதேச வல்லரசான இந்தியாவின் தலையீடு ஒரு காலகட்டத்திலும் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் இன்னொரு கட்டத்திலுமாக சமாதான முயற்சிகளில் நம்மை ஈடுபட செய்தன. அத்தோடு பேச்சுக்களில் நாம் பங்கு பற்றியதற்கு வேறு காரணங்களும் இருக்கவே செய்தன. தமிழீழ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய விடுதல் இயக்கம் என்ற ரீதியில் எமது அமைப்புக்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெறுவதற்கும் பேச்சுவார்த்தை ஒரு சாதனமாக அமைந்தது. அது மட்டுமன்றி நமது தேசிய விடுதலை போராட்டத்தை உலகமயப்படுத்தி சர்வதேச சமூகத்தின் அனுதாபத்தையும் ஆதரவையும் பெற்றுக் கொள்வதற்கும் இது அவசியமாக இருந்தது. அடுத்ததாக நாம் ஆயுத வன்முறையில் காதல் கொண்ட போர் வரியர் அல்லர் என்பதையும் சமாதான மென்முறையில் நாம் பெற்றுறுதி கொண்டவர்கள் என்பதையும் உலகிற்கு உணர்த்தி காட்ட வேண்டிய தேவை வளர்ந்தது. இறுதியாக எல்லாவற்றிலும் முக்கியமாக தமிழீழ மக்களின் அடிப்படையான அரசியல் கோரிக்கைகளை ஏற்று ஒரு நியாயமான தீர்வு திட்டத்தை சிங்கள இனவாத ஆட்சியாளர் முன்வைக்கப் போவதில்லை என்ற உண்மையை சர்வதேச சமூகத்திற்கு நிரூபித்து காட்டுவதும் நமது நோக்கமாக இருந்தது. இப்படியான குறிக்கோள்களுடனேயே நாம் பேச்சுக்களில் பங்கு கொண்டோம். 3 தசாப்தங்களுக்கு மேலாக தொடரும் எமது தேச விடுதலை போராட்டத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வரலாற்று சூழ்நிலைகளில் நாம் போருக்கு ஓய்வு கொடுத்து சமாதான பேச்சுக்களில் பங்கு பெற்றினோம். எதிரியானவன் கபட நோக்கும் வஞ்சக நெஞ்சம் கொண்டவன் என்பது நமக்கு தெரியும். அத்தோடு சமரச பேச்சுக்களால் பயனெதுவும் கிட்ட போவதில்லை என்பதும் நமக்கு தெரியும். சமாதான பேச்சு என்பது நமது விடுதலை போராட்ட பாதையில் வைக்கப்பட்ட பொறி என்பதையும் நாம் நன்கு அறிவோம். இத்தனையும் தெரிந்தும் நாம் நேர்மையுடனும் நேரிய நோக்குடனும் சமாதான பாதையில் பயணித்தோம். ஆயினும் நாம் மிகவும் விழிப்புடனும் விவேகத்துடனும் செயல்பட்டோம். சமாதான பயணத்தின் போது சமரச பேச்சுக்களின் போது சிக்கலான பல சவால்களையும் நெருக்குவாரங்களையும் நாம் எதிர்நோக்க நேரிட்டது. எமது விடுதலை போராட்டத்திற்கு பங்க மேற்படும் வகை பொறிகள் வைக்கப்பட்டன, சதிவலைகள் பின்னப்பட்டன. ஆனால் நாம் நிலைமையை புரிந்து சாதுரியமாக காய்களை நகர்த்தியதால் பொறிகளுக்குள் மாட்டிக்கொள்ளவும் இல்லை, சதிவலை பின்னங்களுக்குள் சிக்கிவிடவும் இல்லை. சிங்கள ஆட்சியாளரும் அவர்களுக்கு முண்டு கொடுத்து நின்ற வல்லரசுகளும் எமது விடுதலை போராட்டத்திற்கும் எமது மக்களின் நலனுக்கும் விரோதமாக செயல்பட எத்தனைத்த போதெல்லாம் எமது இயக்கம் அம்முயற்சிகளை நன்மையாக எதிர்த்து நின்றது. இந்திய தலையீடு நிகழ்ந்த காலத்தில் எமது மக்களின் நலனுக்கும் எமது தேச சுதந்திர போராட்டத்திற்கும் அச்சுறுத்தல் எழுந்த போது இந்திய வல்லரசையும் அதன் இராணுவ இயந்திரத்தையும் எதிர்த்து போராடவும் நாம் துணிந்தோம் என்பதை எமது மக்கள் அறிவார்கள். எமது விடுதலை இயக்கம் இந்தியில் தொடங்கி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சமாதான முயற்சிகளில் பங்கு பெற்றிய போதும் இம்முறையே எமது போராட்ட வரலாற்றில் என்றுமில்லாதவாறு ஒரு நீண்ட கால இடைவெளியை, கிட்டத்தட்ட 4 ஆண்டு கால இடைவெளியை சமாதானத்திற்கு நாம் அர்ப்பணித்தோம். இந்த நீண்ட கால விசாரத்தில் எமது மக்களின் பிரச்சனைகளுக்கு சமாதான வழியில் தீர்வு காண நாம் அயராது மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே அர்த்தமற்று போயின. இம்முறை நிகழ்ந்த சமாதான பேச்சுக்கள் சாராம்சத்தில் வித்தியாசமானவை, முக்கியத்துவமானவை. 3 தரப்பு உலக நாடொன்றின் அனுசரணையில் சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பில் இந்த பேச்சுக்கள் நிகழ்ந்தன. முதலில் ரணில் விக்ரமசிங்காவின் அரசுடனும் பின்னர் சந்திரிகாவின் ஆட்சி கூடத்துடனும் நிகழ்ந்த பேச்சுக்களின் போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள், தீர்மானங்கள், உடன்பாடுகள் எவையுமே செயல் வடிவம் பெறவில்லை. நாம் பொறுமையின் எல்லையை கடந்து சைப்புத்தன்மையின் சிகரம் வரை சென்றோம். எத்தனையோ விடயங்களில் விட்டுக் கொடுத்து சகல வாய்ப்புகளையும் நாம் வழங்கிய போதும் சிங்கள பேரினவாத ஆட்சி பீடங்கள் எமது மக்களுக்கு நீதி வழங்க மறுத்துவிட்டன. 2001 December 24 நாளன்று நாமாகவே தன்னிச்சையாக போரை நிறுத்தி சமாதான கதவுகளை திறந்து விட்டோம். வன்னி மாநிலத்தை மீட்டெடுத்து ஆணையரால் படைத்தளத்தை துவம்சம் செய்து படைவரை சமநிலையை எமக்கு சாதகமாக நிலைநிறுத்தி பலத்தின் அத்திவாரத்தில் நின்றவாறே சிங்கள தேசத்திற்கு நாம் நேசக்கரம் நீட்டினோம். நோர்வே அரசு நடுநிலை வகிக்க ரணில் விக்ரமசிங்காவின் அரசுடன் உலக தலைநகர்களை நிகழ்ந்த பேச்சுக்கள் பற்றி நான் இங்கு விவரித்து கூற தேவையில்லை. எமது மக்கள் எதிர்கொண்ட அவலமான வாழ்க்கை பிரச்சனைகளையும் அவசர மனிதாயமான பிரச்சனைகளையும் கூட ரணிலின் ஆட்சி கூடத்தால் தீர்த்து வைக்க முடியவில்லை. ரணிலின் அரசாங்கமானது பேச்சுக்களை எழுத்தடைத்து காலத்தை கடத்தியதோடு உலக வல்லரசு நாடுகளுடன் இரகசிய கூட்டு சேர்ந்து எமது விடுதலை இயக்கத்திடமிருந்து ஆயுதங்களை களைந்துவிடும் ஒரு சூழ்ச்சிகர சதிகளையே பின்னுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியது. இந்த சதி திட்டத்தின் ஒரு முக்கிய ஏற்பாடாகவே 2003 ஜூன் மாதத்தில் டோக்கியோ மாநாடு அரங்கேறவிருந்தது. இதனை அறிந்து கொண்ட நாம் டோக்கியோ மாநாட்டை பயிற்சித்ததுடன் பேச்சுக்களிலிருந்து விலகிக் கொண்டோம். சமாதான முயற்சியில் எதையுமே சாதிக்காது ரணிலின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்து சமாதானத்திற்கு விரோதமான இனவாத சக்திகளுடன் கூட்டு சேர்ந்து புதிய அரசை அமைத்தார் சந்திரிகா. நாம் ஏற்கனவே முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டம் பற்றி பேசுவதற்கு எமது இயக்கம் இணக்கம் தெரிவித்த போதும் சந்திரிகா அதற்கு இணங்காது காலத்தை இழுத்தடித்தார். இடைக்கால தீர்வுமின்றி நிரந்தர தீர்வுமின்றி அரசியல் உரிமைக்குள் காலம் ஓடியது. இந்த அரசியல் சூன்யத்திற்குள் இந்த நிச்சயமற்ற வறுமைக்குள் எம்மை சிக்க வைத்து எமது விடுதலை போராட்டத்தை திசை திருப்பி மனக்கடிப்பதே சிங்கள ஆட்சியாளரின் வஞ்சக நோக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். இனி தொடர்ந்தும் சமாதான மாயைக்குள் செயலற்றி இருப்பது அபத்தம் என எண்ணிய நாம் எமது தேச விடுதலை போராட்டத்தை கால தாமதமின்றி முன்னெடுக்க தீர்மானித்தோம். அதற்கான செயலிட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலேயே, அதாவது சென்ற ஆண்டு கடைசியில், இயற்கையின் அந்த கோர தாண்டவம் நிகழ்ந்தது. திடீரென எவருமே எதிர்பாரா தருணத்தில் இந்த பேரவலம் நிகழ்ந்தது. எமது தாயக பூமியின் கிழக்கு கரையோர கிராமங்கள் குடியிருப்புகள் மீது சுனாமி பேரழிகள் தாக்கி எந்தமில்லாத பேரழிவுகளை ஏற்படுத்தின. இயற்கையின் இரக்கமற்ற இந்த ஊடி கூத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் 20,000 பேர் கொன்றொழிக்கப்பட்டனர். 3,00,000 பேர் வரை வீடுகள் சொத்துக்களை இழந்து அகதிகளாக அல்லப்பட்டனர். ஏற்கனவே யுத்தத்தினால் சிதைந்து போயிருந்த தமிழர் தேசம் மீது இன்னொரு பேரழிவு ஏற்பட்டதால் சுமக்க முடியாத துன்பப்படுவை சுமக்க எமது மக்கள் நிர்பந்திக்கப்பட்டனர். உடனடியாகவே இப்பேரவலத்திற்கு முகம் கொடுக்க எமது விடுதலை இயக்கம் முடிவெடுத்தது. எமது இயக்கத்தின் படைத்துறை பிரிவுகளும் மற்றும் நிர்வாக சமூக சேவை கட்டமைப்புகளும் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர மனிதாபிமான நிவாரண பணியில் ஈடுபட்டனர். ஆழி பேரலை அனர்த்தம் உலகத்தில் மனச்சாட்சியை ஒலிப்பி விட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களின் புனர்வாழ்வு புனர் நிர்மாணத்திற்கென பெரும் தொகை நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு உலக நாடுகள் முன்வந்தன. அதே சமயம் எமது விடுதலை இயக்கத்துடன் கூட்டு சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு சந்திரிகா அம்மையார் விருப்பம் தெரிவித்தார். பேரவலத்திற்கு ஆளாகி நிற்கும் தமிழ் பேசும் மக்களின் அவசர மனிதாபிமான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தேவை அன்று எமக்கு எழுந்தது. இதனால் சந்திரிகா அரசாங்கத்துடன் பேசி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் புனர்வாழ்வும் பெற்றுக் கொடுக்க முடிவெடுத்தோம். நோர்வேயின் அரசனையுடன் இருதரப்பு சமாதான செயலகங்கள் மட்டத்தின் பேச்சுக்கள் நிகழ்ந்தன. முடிவின்றி நீண்ட காலத்திற்கு இப்பேச்சுக்கள் இழுபட்டு செல்வதை நாம் விரும்பவில்லை. ஆகையால் நாம் மென்போக்கை கடைபிடித்து சில முக்கிய விடயங்களில் நிகழ்ந்து கொடுத்து ஒரு நிர்வாக கட்டமைப்பை நிறுவுவதற்கு இணங்கினோம். இதற்கான உடன்பாடும் கைச்சாத்தாகியது. ஸ்ரீலங்கா அரசும் விடுதலை புலிகளும் இணைந்து உருவாக்கிய இந்த நிவாரண கட்டமைப்புக்கு அனைத்துலக நாடுகளும் தமது நல்லாதரவை வழங்கின. முரண்பட்டு நின்ற இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்படும் நல்லெண்ண சூழ்நிலை பிறந்துள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தனர். ஆயினும் இந்த நல்லெண்ண சூழ்நிலை உருவாவதையோ தமிழருக்கு நிவாரண உதவிகள் கிடைப்பதையோ சிங்கள பௌத்த இனவாத சக்திகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சந்திரிகாவின் கூட்டணி அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஜேவிபி நிவாரண கட்டமைப்புக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து அரசிலிருந்து விலகிக் கொண்டது. ஜேவிபி ஜாதிய உரிமையை போன்ற தீவிர இனவாத கட்சிகள் இந்த நிவாரண உடன்பாடு ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு விரோதமானது என உயர் நீதிமன்றத்தில் வழக்குகளையும் தாக்கல் செய்தன. சிங்கள இனவாத சக்திகளுக்கு சார்பான முறையில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சுனாமி கட்டமைப்பை முழுமையாக முடக்கி செயலிழக்க செய்தது. சுனாமி கட்டமைப்புக்கு சாவுமணி அளிக்கப்பட்டதுடன் தமிழ் மக்களுக்கு எங்கியிருந்த இறுதி நம்பிக்கையையும் சிங்கள பௌத்த பேரினவாதம் சாகடித்து விட்டது. சர்வ அதிகாரம் படைத்த ஜனாதிபதி சந்திரிகாவினால் கூட சிங்கள இனவாத சக்திகளை முன்னி தமிழ் மக்களுக்கு ஒரு நிவாரண திட்டத்தை தானும் நிறைவு செய்ய முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது பேரினவாத சகதியில் மூழ்கி கிடக்கும் சிங்கள அதிகார வர்க்கத்திடம் இருந்து நீதியை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். சுனாமி நிர்வாக கட்டமைப்பானது எந்த விதமான அரசியல் அதிகாரத்தையும் கொண்டிருக்கவில்லை. அத்துடன் அதற்கு உருப்படியான நிர்வாக வலுவும் இருக்கவில்லை. மிகவும் வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளை கொண்ட ஒரு தற்காலிக ஒழுங்கமைப்புக்கே தென்னிலங்கையில் இத்தகைய எதிர்ப்பு என்றால் தமிழர் தாயகத்தில் தன்னாட்சி அதிகாரமுடைய ஆட்சி அமைப்பை சிங்கள அரசியல் தன்மைகளுடன் பேசி பெற்றுக் கொள்ளலாம் என்று எதிர்பார்ப்பது வெறும் பகக்கிணறு. கடந்த 4 ஆண்டுகால சமாதான முயற்சியின் பயனாக நாம் பட்டுணர்ந்து கொண்ட மெய்யுண்மை இது. இந்த சமாதான நாடகத்தை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வந்த உலக நாடுகளுக்கும் இந்த உண்மை தெளிவாகி இருக்கும் என்றே நாம் நம்புகிறோம். எனது அன்பான மக்களே, சிங்கள ஆட்சியாளரின் நயவஞ்சக அரசியலுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக இன்னும் ஒரு பாரதூரமான விடயத்தை நான் இங்கு எடுத்து கூற விரும்புகிறேன். சமாதானத்தின் திரைக்கு பின்னால் மறைமுகமாக எமது இயக்கத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படும் ஓர் இரகசிய யுத்தம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எமது விடுதலை இயக்கத்தை பலவீனப்படுத்தி எமது போராட்டத்திற்கு பங்கு விளைவிக்கும் நோக்குடன் இந்த நாசகார நிழல் யுத்தம் ஏவிவிடப்பட்டது. எமது இயக்கத்தின் மூத்த உறுப்பினர்கள், முக்கிய போராளிகள், ஆதரவாளர்கள், எமக்கு ஆதரவான அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், கல்வி மாண்கள் என்ற வகையில் பெருந்தொகையானோர் மிகவும் கோழைத்தனமாக கொண்டொழிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிழல் யுத்தத்தின் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பது எமக்கு நன்கு தெரியும். இராணுவ புலனாய்வு துறையின் வழி நடத்தலில் இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற போதும் இதன் பின்புலத்தில் சிங்கள இனவாத அரசியல்வாதிகளின் அருவ கரங்கள் செயல்படுவதையும் நாம் அறிவோம். அரச கட்டுப்பாட்டு பகுதிகளில் அரச படையினரின் பாதுகாப்பு கவசத்துடன் ஒட்டு படைகளான தமிழ் ஆயுத குழுக்களை கருவிகளாக கொண்டு இந்த மறைமுக யுத்தம் நடத்தப்படுகிறது. அரச கட்டுப்பாட்டு பகுதிகளில் நிராயுதபாணிகளாக நின்று அரசியல் பணிகளில் ஈடுபட்ட எமது போராளிகள் கொலை செய்யப்படுவதையும் எமது அரசியல் செயலகங்கள் தாக்கி அளிக்கப்படுவதையும் நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம். ஆனால் சிங்கள அரசு எமது ஆட்சேபனைகளை பொருட்படுத்தவில்லை. இதனால் இறுதியில் எமது அரசியல் போராளிகளை எமது கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் மீண்டு அழைக்க நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். போருக்கு ஓய்வு கொடுத்ததால் உருவாகிய சமாதான சூழலை சாதகமாக பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான மென் தீவிர யுத்தம் எம்மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது. போர் நிறுத்த விதிகளுக்கு அமைய தமிழ் கூலிப்படைகளின் ஆயுதங்களை களைய வேண்டியது அரசாங்கத்தின் கடப்பாடு. இந்த முக்கிய கடப்பாட்டை நிறைவு செய்ய தவறிய சிங்கள அரசு இந்த ஆயுத குழுக்களையே கருவிகளாக பயன்படுத்தி எமது விடுதலை இயக்கத்திற்கு எதிராக வன்முறையை ஏவிவிட்டிருப்பது ஒரு பாரதூரமான போர்க்குற்றமாகும். ஒரு கையால் அரவணைப்பது போல நடித்து மறுகையால் குத்தும் நம்பிக்கை துரோக செயலில் சமாதான முயற்சியிலும் சமரச தீர்விலும் சிங்கள ஆளும் வர்க்கத்திற்கு உண்மையான ஆர்வமும் அக்கறையும் இருக்கவில்லை என்பதையே இச்செயற்பாடு எடுத்துக்காட்டுகிறது. இராணுவ அணுகுமுறையை இவர்கள் இன்னும் கைவிட்டதாக தெரியவில்லை. சமாதான சூழலிலும் ஒரு புதிய வடிவின் போரை உருமாற்றம் செய்து இராணுவ பயங்கரவாதத்தை தொடர்கிறது சிங்கள அரசு. இந்த நிழல் யுத்தத்தின் நிஜ வடிவத்தையும் அதன் அசிங்கமான முகத்தையும் அந்தரங்க நோக்கத்தையும் சர்வதேச சமூகம் கண்டுகொள்ளும் என நாம் நம்புகிறோம். சமாதானம், போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை என்பன எல்லாம் தமிழ் மக்களை பொறுத்தவரை அர்த்தமற்ற சொற்பதங்களாக யதார்த்த மெய்நிலை வார்த்தைகளுக்கு பொருந்தாத வார்த்தை பிரயோகங்களாக மாறிவிட்டன. சமாதான சூழலில் நிகழ்த்தப்படும் மறைமுக யுத்தம், போர் நிறுத்த விதிகளுக்கு முரணாக தொடரும் இராணுவ ஆக்கிரமிப்பு, சமரச பேச்சுக்களை பயன்படுத்தி பின்னப்படும் சர்வதேச சதிகளை பின்னல், இப்படியாக அமைதி முயற்சியை தெளிவுபடுத்தப்பட்டு தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் நமது மக்களுக்கு எல்லாவற்றிலுமே நம்பிக்கை இழந்துவிட்டது. நிலையான அமைதியையும் நிம்மதியான வாழ்வையும் பெற்றுத்தராத சமாதானத்தில் வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிற்கும் இராணுவத்தை அகற்ற முடியாத போர் நிறுத்தத்தில், தீராது தொடரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தெளித்தராத பேச்சுக்களில் நமது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். நிலையற்ற வாழ்வையும் நிச்சயமற்ற எதிர்காலத்தையும் இனியும் நமது மக்கள் பொறுத்து கொள்ள தயாராயில்லை. பொறுத்து பொறுமை இழந்த தமிழ் மக்களின் பொங்குணர்வாகவே, அவர்களது அரசியல் அபிலாசைகளின் ஆவாச வழிபாடாகவே தமிழீழ தாயகம் எங்கும் வெகுசன போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. சமீப காலமாக தமிழ் மாவட்டங்கள் தோறும் மாறி மாறி அரங்கறி வரும் தமிழ் தேசிய எழுச்சி நிகழ்வுகளில் சமுத்திரமாக மக்கள் திரண்டெழுந்து உரிமை முழக்கம் செய்து வருகிறார்கள். சுய நிர்ணய உரிமை கோரி, தம்மை தாமே ஆட்சி புரியும் அரசியல் சுதந்திரம் கோரி தமிழீழ மக்கள் எழுப்பும் உரிமை குரலானது உலக மனச்சாட்சியின் கதவுகளை தட்ட தொடங்கியுள்ளது. ஒரே இலட்சியத்தில் ஒன்றுபட்ட தேசமாக அணிதிரண்டு நிற்கும் தமிழ்நாட்டின் உரிமை குரலை சர்வதேச சமூகம் இனியும் செய்ய முடியாது. தமது அரசியல் தலைமையை தாமாகவே நிர்ணயித்துக் கொள்ள எமது மக்கள் விரும்புகிறார்கள். காலங்காலமாக அரசு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிய ஒரு தேசிய மக்கள் சமுதாயம் என்ற ரீதியில் தமது அரசியல் அபிலாசைகளை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே எமது மக்களின் அறைகூவலாகும். எமது சுயநிர்ணய போராட்ட பயணத்தில் நாம் இன்று ஒரு தீர்க்கமான வரலாற்று திருப்புமுனையை அடைந்துள்ளோம். தென்னிலங்கை அரசியல் அதிகார வர்க்கம் தமிழரின் சுயநிர்ணய உரிமையை என்றுமே அங்கீகரிக்க போவதில்லை. சிங்கள பௌத்த பெரும்பான்மை மக்களின் நலன்களை பேணி பாதுகாக்கும் அரசமைப்பு சட்டத்திலும் அந்த சட்டத்தின் அத்திவாரத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆட்சி அமைப்பிலும் தமிழ்நாட்டின் சுயநிர்ணயத்திற்கு என்றுமே இடமிருக்க போவதில்லை. நாமாகவே போராடி எமது சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை என்பதை எமது மக்கள் என்று உணர்ந்து விட்டார்கள். சுயநிர்ணயம் என்பதே சுயமாக சுதந்திரமாக மற்றவர்களின் தலையீடின்றி எமது அரசியல் வாழ்வை நாமாக தீர்மானிப்பதுதான். அந்த காலமும் சூழலும் இப்போது கனிந்து விட்டது. தமிழரின் தேசிய தனித்துவத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளித்து அவர்களை அரவணைத்து வாழ சிங்கள தேசம் மறுத்து வருகிறது. இலங்கை சுதந்திரமடைந்த காலம் தொட்டு கடந்த 57 ஆண்டுகளாக இந்த அரசியல் புறக்கணிப்பு தொடர்கிறது. வேண்டப்படாத இனத்தவராக ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு புறந்தள்ளி வைக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து சலித்து போன தமிழர் சிங்கள ஆட்சி அமைப்பையும் அதன் அதிகார பீடத்தையும் ஒதுக்கி புறக்கணிக்க தீர்மானித்து விட்டனர். ஸ்ரீலங்காவின் அரசு அதிபர் தேர்தலில் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வாக்களிக்காதமை இந்த புறக்கணிப்பின் காத்திரமான வழிபாடாகும். சிங்களத்தின் அரசு அதிபரை தீர்மானிக்கும் வாக்குப்பலம் இருந்த போதும் அந்த வாய்ப்பினை பயன்படுத்த எமது மக்கள் விரும்பவில்லை. வேட்பாளர்கள் மீதான தனிப்பட்ட விருப்பு வெறுப்பாகவோ அவர்களது கட்சிகள் கொள்கைகள் மீதான தீர்ப்பாகவோ இதனை கருதுவது தவறு. ஒட்டுமொத்தமாக சிங்கள ஆட்சி அமைப்பில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆழமான விரக்தியினதும் நம்பிக்கையினத்தினதும் வெளிப்பாடாகவே இத்தேர்தல் புறக்கணிப்பு நிகழ்ந்துள்ளது. தமிழரின் அரசியல் போராட்ட வரலாற்றில் இது ஒரு பாரதூரமான திருப்பத்தை சுட்டிக்காட்டுகிறது. சிங்கள அரசியல் ஆட்சி முறையில் நம்பிக்கை இழந்த தமிழீழ மக்கள் தனிவழி சென்று தமது அரசியல் தலைவிதியை தாமே நிர்ணயிக்க துணிந்து விட்டனர் என்பதையே இது எடுத்துக்காட்டுகிறது. சிங்கள தேசமானது ஒரு புதிய தேச தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த தலைவனின் கீழ் ஒரு புதிய ஆட்சி பீடம் பதவியேறியுள்ளது. இந்த ஆட்சி அமைப்பானது பிரத்யேகமாக சிங்கள பெரும்பான்மை மக்களால் அவர்களது வாக்கு பலத்தால் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி அமைப்பில் சிறுபான்மை தேசிய இனத்தவரின் பங்களிப்பு இருக்கவில்லை. இது முற்று முழுதாகவே ஒரு சிங்கள பௌத்த ஆட்சி கூடமாகும். இதனால் மகிந்த ராஜபக்ச இலங்கை வாழ் மக்கள் சமூகங்கள் அனைத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அவர் சிங்கள பௌத்த மக்களின் நலனை பேணும் அரச அதிபராகவே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அரச அதிபர் மகிந்தாவின் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் நாம் நன்கறிவோம். தேசிய இன பிரச்சினை தொடர்பாக அவரது அரசியல் தரிசனத்திற்கும் தமிழரின் சுயநிர்ணய உரிமை போராட்டத்திற்கும் மத்தியிலான இசைவேற்ற இடைவெளிகளையும் இணங்காத முரண்பாடுகளையும் நாம் அறிவோம். இவை பற்றி நான் இங்கு ஒப்பிட்டு மதிப்பாய்வு செய்ய விரும்பவில்லை. சமீபத்திய அரச அதிபர் தேர்தலும் அதனை எமது மக்கள் புறக்கணித்ததால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமும் தமிழ் சிங்கள தேசங்கள் மத்தியில் அரசியல் ரீதியாக ஆழமான ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளன. தென்னிலங்கை சிங்கள பௌத்தம் மேலாண்மை பெற்றுள்ள அதே சமயம் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய நிலைப்பட்டு பெறப்பட்டு எழுச்சி பெற்று வருகிறது. சிங்களத்தில் மகிந்த ராஜபக்சாவின் புதிய அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது. தமிழீழத்திலும் தமிழ் தேசிய எழுச்சியின் துண்ணிய வடிவமாக எமது விடுதலை இயக்கத்தின் ஆட்சி அமைப்பு விரிவடைந்து வலுவடைந்து இயங்கி வருகிறது. சிங்கள இராணுவ ஆதிக்கத்தில் இருந்து எமது தாயக நிலத்தின் பெரும் பகுதியை நாம் மீட்டெடுத்து அங்கு தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஆட்சி அமைப்பை நிறுவி அதனை நேர்த்தியாக நிர்வகித்து வருகிறோம் என்பது இன்று உலகின் உண்மை. பெருந்தொகை மக்கள் வாழும் நிர்வாக கட்டுப்பாட்டு பிரதேசங்களையும் அதனை கட்டிக்காக்க கடற்பொருந்திய படைத்துறையையும் சட்டம் ஒழுங்கை பேண காவல்துறையையும் நீதித்துறையையும் அத்தோடு ஒரு நிழல் அரசாங்கத்திற்குரிய அடித்தள கட்டுமானங்களையும் கொண்டதாக பிரமாண்டமான நிர்வாக அமைப்பை நாம் இயக்கி வருகிறோம். பெரும் தொகையான எமது மக்கள் இன்னும் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளில் வாழ்ந்த போதும் உணர்வாலும் இலட்சியத்தாலும் அவர்கள் எமது விடுதலை இலட்சியத்திற்கு பின்னால் அணிதிரண்டு இருக்கிறார்கள். இந்த கள ஜதார்த்தத்தை அரசியல் மேமையை சிங்கள ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன் எமது விடுதலை இயக்கத்தை ஒரு பயங்கரவாத குழு என உலகத்திற்கு சிறுமைப்படுத்தி சித்தரித்து காட்ட முனைந்து வருகிறார்கள். இந்த பொய்யான கடப்புகளை நம்பி உலக நாடுகள் சில எமது இயக்கத்தை பயங்கரவாத பட்டியலில் தொடர்ந்து வைத்திருப்பது எமக்கு வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகிறது. சமாதான முயற்சியின் பாதுகாவலர் என உரிமை கோரி இலங்கை இனப்பிரச்சினையில் ஆர்வமும் அக்கறையும் காட்டிய உலக வெள்ளாதிக்க நாடுகள் ஒரு தரப்பினரான எமது விடுதலை இயக்கத்தை பயங்கரவாதிகள் என ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு மறுதரப்பினரான ஸ்ரீலங்கா அரசின் நலன்களுக்கு சார்பாக நிலைப்பாடு எடுத்தனர். இது பேச்சுகளில் பங்கு கொண்டவரது சமநிலை உறவை வெகுவாக பாதித்தது. அத்தோடு எமது அரசியல் தகமையை நாமே தீர்மானிக்கும் சுதந்திரத்தையும் பாதித்தது. இந்நாடுகளின் ஒருதலை பட்சமான நிலைப்பாடும் குறுக்கீடும் சமாதான பேச்சுக்கள் முடிந்து போவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தன. பயங்கரவாதம் என்ற சொற்பதத்திற்கு ஒரு தெளிவான தீர்க்கமான வரைவிலக்கணம் இல்லாததால் தர்மத்தின் வழிதளவி நிகழும் நியாயமான அரசியல் போராட்டங்களும் பயங்கரவாதமாக தெளிவுபடுத்தப்படுகின்றன. இந்த வகையில் இனவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்திருந்து போராடும் சுதந்திர இயக்கங்களுக்கும் பயங்கரவாத சோறு பூசப்படுகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இன்றைய சர்வதேச எதிர்ப்பு இயக்கத்தில் அடக்குமுறை அரசுகளின் இராணுவ பயங்கரவாதம் மூடி மறைக்கப்படுகிறது. ஆயினும் அந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்பவர்கள் மீதே பயங்கரவாத முத்திரை குத்தப்படுகிறது. இந்த துப்பாக்கிய நிலைதான் எமது விடுதலை இயக்கத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. நோர்வே நாட்டின் அனுசரணையுடனும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடனும் கடந்த 4 ஆண்டு காலம் வரை ஈடுபட்ட சமாதான முயற்சியின் போது சிங்கள அரச தரப்பினால் ஏற்பட்ட சிக்கல்கள், போடப்பட்ட முட்டுக்கட்டைகள், இழைக்கப்பட்ட நம்பிக்கை துரோகங்கள் எல்லாவற்றையுமே உலகம் நன்கறியும். எத்தனையோ இம்சைகள், ஆத்திரமூட்டங்கள் மத்தியிலும் நாம் பொறுமையை இழந்து சமாதான கதவுகளை மூடிவிடவில்லை என்பதையும் சர்வதேச சமூகம் அறியும். 4 ஆண்டுகால அமைதி பயணத்தில் சமாதானத்தின் மீதான எமது பற்றுறுதியை நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்து காட்டிவிட்டோம். எனது அன்பான மக்களே, எமது போராட்ட இலட்சியத்தை அடையும் அணுகுமுறை குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய காலத்தை நாம் நெருங்கிவிட்டோம். இந்த வரலாற்று திருப்புமணியான கட்டத்தில் எமக்கு ஒரு புதிய சவாலாக சிங்கள தேசத்தில் ஒரு புதிய அரசு அதிபரின் தலைமையில் ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது. இந்த புதிய அரசு நமக்கு நேசக்கரம் நீட்டுகிறது. நமது விடுதலை இயக்கத்துடன் பேசுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறது. போர் நிறுத்தத்தை கடைபிடித்து அமைதி பெறப் போவதாக சொல்கிறது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் ஒரு புதிய அணுகுமுறையை கடைபிடிக்கப் போவதாக அறிவித்து வருகிறது. ஜனாதிபதி மைதாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்ட சிந்தனைகளை ஆழமாக அலசி பார்க்கும் பொழுது தமிழ் தேசிய இன பிரச்சனையின் அடிப்படைகளையோ அதன் மூல கோட்பாடுகளையோ அவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. கொள்கை ரீதியாக நமக்கும் அவருக்கும் மத்தியிலான இடைவெளி மிக பெரியது. எனினும் அவர் நடைமுறை அரசியலில் நம்பிக்கை கொண்ட யதார்த்தவாதி என்று கருதப்படுவதால் சமாதான வழிமுறையை எவ்விதம் கையாளப் போகிறார் என்பதையும் தமிழ் மக்களுக்கு எவ்விதம் நீதி வழங்கப் போகிறார் என்பதையும் முதலில் நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஆகவே ஜனாதிபதி ராஜபக்சாவின் நகர்வுகளை அவர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை சிறிது காலம் நாம் பொறுத்திருந்து பார்ப்பதென முடிவு செய்துள்ளோம். பொறுமை இழந்து நம்பிக்கை இழந்து விரக்தியின் விளிம்பை அடைந்துள்ள எமது மக்கள் இனியும் பொறுத்து பொறுத்து காத்திருக்க தயாராக இல்லை. ஆகவே வரையறுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளை திருப்தி செய்யும் வகையில் ஒரு நியாயமான தீர்வு திட்டத்தை புதிய அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். இது எமது உறுதியான அவசர வேண்டுகோளாகும். எமது இந்த அவசர வேண்டுகோளை நிராகரித்து கடும் போக்கை கடைபிடித்து காலத்தை இழுத்தடிக்க புதிய அரசாங்கம் முற்படுமானால் நாம் எமது மக்களுடன் ஒன்றிணைந்து எமது சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை எமது தாயகத்தின் தன்னாட்சியை நிறுவும் தேச சுதந்திர போராட்டத்தை அடுத்த ஆண்டில் தீவிரப்படுத்துவோம். எமது மாவீரர்களின் வீரம் சிறந்த போராட்ட வாழ்வையும் எமது மண்ணின் விடுதலைக்காக அவர்கள் புரிந்த மகத்தான தியாகங்களையும் நினைவுகூரும் இப்புனித நாளில் எத்தகைய இடர்களையும் எத்தகைய துன்பங்களையும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டு எமது தாயகத்தின் சுதந்திரத்தை வென்றெடுப்போம் என உறுதி கூறுவோமாக. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்.